ജപം ചെയ്യുവോം. അൻപിൻ പറലോക പിതാവേ, ഉമ്മുടിയ വാർത്തൈ സത്യം, ഉമ്മുടിയ വാർത്തയിൽ വല്ലമ ഉണ്ട്, ഉമ്മുടിയ വാർത്തയിൽ തെളിവ് ഉണ്ട്. സ്വാമി നീ അന്ത ഉമ്മുടിയ വാർത്തയൻ മൂലമാക എങ്ങളോട് ഇന്ന് എഞ്ചിയിരിക്കക്കൂടിയ നേരത്തിൽ പേസവേണ്ടെന്ന് ചോദിക്കുന്നു. எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் நீர் உம்முடைய வார்த்தைக்கு நேராக ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். திருச்சபைக்கென்று எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு திருப்தி அடைகிற விதத்தில் நீ தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய சர்மன் சீரீஸ்ல நமக்கு தெரிந்தபடியே ரீவைண்ட் ஃபார் த ஃப்ரெஷ் விண்ட் என்கிற தலைப்பில் திருச்சபைக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய நம்முடைய வேல்யூஸ், அதை அப்போஸ்தல நடபடிகள் காலத்தில் திருச்சபையின் துவக்க காலத்தில் எப்படி இதை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை தான் நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். சோ த பிக் ஐடியா என்ன அப்படின்னா, இந்த சர்மன் சீரியஸ்ல ரிட்டர்னிங் டு த புக் ஆஃப் ஆக்ட்ஸ், கிட்டத்தட்ட AD 31 to AD 64 அந்த நாட்களுக்குள்ளாக நடைபெற்ற சில காரியங்கள் அதை நாம் அறிந்து கொள்கிறோம். So returning to the book of Acts, recognizing the work of the Spirit, பரிசுத்த ஆவியானவர் அன்றைய நாட்களில் திருச்சபைக்குள்ளாக நிகழ்த்திய காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்தது we receive a renewing passion, அதே விதமான ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், அதை நம்முடைய திருச்சபைக்காக பெற்றுக் கொள்கிறோம். இதுதான் இந்த சர்மன் சீரீஸுடைய பிக் ஐடியா. சோ கடந்த 4 வாரமாக நாம் இதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஃபர்ஸ்ட் வாரம் பெண்டிகாஸ்ட் சண்டே அன்றைக்கு நாம் இதை இன்ட்ரடக்டரி டாக் மூலமாக ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் முதலாவது எக்ஸ்பீரியன்சிங் காட், தேவ பிரசன்னம் உணர்ந்திடுதல், அதை குறித்து நாம் தியானித்தோம். தேவ வார்த்தையின் மூலமாக அப்போஸ்தல நடபடிகள்ல எப்படி அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். 2வது ஞாயிற்றுக்கிழமையில் என்ரிச்சிங் ஃபெலோஷிப், தேவ ஐக்கியத்தில் தலைத்திடுதல் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் எம்பதிங் இன் த வேர்ட் ஆஃப் காட், தேவ வார்த்தையை தழுவுதல் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். புதிதாக வந்தவர்களுக்காக நான் என்ன சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். திருச்சபையாக TUCC சர்ச் ஆக வி வேல்யூ 7 கோர் பிலீஃப்ஸ், ஓகே, ஆஸ் பார்ட் ஆஃப் அவர் சர்ச். திருச்சபையாக இந்த 7 காரியத்தை அதிகமாக வி வேல்யூ கடந்த வருடங்களாக, அதை அண்டர்லைன் பண்ணி மீண்டுமாக அந்த வேல்யூக்கு நேராக முழுவதுமாக நம்முடைய கவனத்தை கொடுப்பதற்காக தான் ரீவிசிட் பண்ணி அந்த காரியத்தில் நாம் முன்னேற்றம் அடைந்து சென்று கொண்டிருக்கிறோம். சோ 3 வேல்யூஸ் முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு தியானிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட வேல்யூ வந்து என்னன்னா, எக்விப்பிங் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், தேவ சபையினை வலுவாக்குதல், அதுதான் 4th வேல்யூ நம்முடைய திருச்சபைக்கு நாம் பெற்றுக்கொண்டது. எக்விப்பிங் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது, தேவ சபைன்னு சொல்லும் போது, சிறியவர்கள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், இப்படி முழுவதுமாக ஒவ்வொரு திருச்சபையினரையும் வலுவாக்குதல், இதுதான் 4வது வேல்யூ. இந்த வேல்யூவை எப்படி அப்போஸ்தல நடபடிகள்ல, அது திருச்சபை காலங்கள்ல இதை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2வது வேத பாடமாக வாசிக்கு கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18 அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 18 அதிகாரம் வசனங்கள் 18-28. இந்த இரண்டாவது வேத பாடத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், பவுல் தன்னுடைய இரண்டாம் மிஷனரி பிரயாணத்தை முடித்து மூன்றாவது மிஷனரி பிரயாணத்தை துவக்கக்கூடிய தருணம். அந்த தருணத்துல இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை எழுதின லூக்கா ஒரு புதிய ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறார். அந்த நபர் வந்து யார் என்றால் அப்பல்லோ. அந்த நபரை இங்க அறிமுகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, பிரிஸ்கில்லா அண்ட் ஆக்வில்லா, ஆக்வில்லா பிரிஸ்கில்லா எனக்கூடிய ஒரு தம்பதியினரையும் இங்க அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் நாம் வாசிக்க கேட்டோம். மூன்று கதாபாத்திரங்கள் இந்த இரண்டாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியில் உண்டு. முதலாவது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அடுத்தது ஆக்வில்லா பிரிஸ்கில்லா, மூன்றாவது அப்பல்லோ. இந்த நான்கு பேரை குறித்து தான் இந்த பகுதியில நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த சில வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது, he targeted predominantly Jews in the synagogues. தேவ ஆலயத்துக்கு, எந்த ஒரு பட்டணத்துக்கு சென்றாலும் அங்க தேவாலயம் சினகாக் எங்கே உண்டோ அங்க போய் அங்க திரளாய் கூடி வந்திருக்கக்கூடிய யூதர்களுக்கு வசனத்தை போதித்தார். அதுதான் பவுலுடைய ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருந்தது அவருடைய ஒவ்வொரு மிஷனரி பிரயாணத்திலும். சோ இந்த 18 அதிகாரத்துல 19 வசனத்துல வாசிக்கிறோம், அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது, இந்த எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை, அதாவது பிரிஸ்கில்லாலும் ஆக்கிலாவும் விட்டு நீங்கி ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். சோ நான் ஏற்கனவே சொன்னது போல எபேசுல போய் யூதருடைய சம்பாஷணை பண்றான். அதுக்கு பிறகு அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, சாரி இது 18 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல வாசிக்கிறோம். இதற்கு முன்பு அவன் 1 வசனம், 18 அதிகாரம் 1 வசனம், அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்துக்கு வந்து கொரிந்து பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாள் தோறும், 4 வசனம், அவன் ஜெபாலயத்தில் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். சோ இப்படி பல வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் பார்த்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், ஜெபாலயத்துக்கு போறான், அங்கே யூதருக்கும், குறிப்பாக யூதருக்கு, அங்கே கூடி வந்திருக்கக்கூடிய கிரேக்கருக்கு புத்தி சொல்லுகிறதும் சம்பாஷணை செய்கிறதும் நாம் வாசிக்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமையில கூட நாம் தியானிக்கும் போது தெசலோனிக்கே பட்டணத்தாரை குறித்தும் வெரோயா பட்டணத்தாரை குறித்தும் நாம் தியானித்தோம். அங்கேயும் நீங்க கவனிப்பீர்கள் என்றால், அந்த இடத்துல கூட தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போகும் போதும் அங்கேயும் யூதருக்கு ஒரு ஜபம் ஆலயம் இருந்தது. அந்த ஜப ஆலயத்துல 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, சோ அங்கேயும் போறான், 3 ஞாயிற்றுக்கிழமை வேத வசனம் தான் அவர்களோடு சம்பாஷணை செய்யறான். அங்க பிரச்சனை வருது, அங்கிருந்து பெரோயா பட்டணத்துக்கு போறான். அங்க போகும்போதும் யூதருடைய ஜப ஆலயம் ஒன்று இருந்தது, அந்த ஜப ஆலயத்துக்கு போய் அங்க யூதர்களுக்கு வசனத்தை குறித்து போதிக்கிறான். இதுதான் பவுல் செய்தது ஒரு முக்கியமான ஒரு பணி. இதோடு சேர்ந்து அவர் செய்த இன்னொரு முக்கியமான பணி, strengthened the disciples, சீஷர்களை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொண்டு வரக்கூடிய சீஷர்களை அவன் வலுப்படுத்தி கொண்டு வந்தான், திடப்படுத்தி கொண்டு வந்தான். ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லும் போதும், ஃபார் எக்ஸாம்பிள் 18 அதிகாரம் 23 வசனத்துல வாசிக்கிறோம், அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். நிறைய ஊர் பேர் வருது, பவுல் ஒவ்வொரு பட்டணங்களுக்கு போறாரு. சோ ஒவ்வொரு பட்டணங்கள்ல போய் யூதர்களை ஃபோக்கஸ் பண்ணி வேதவசனங்களை போதிக்கிறாரு, சம்பாஷணை செய்யறாரு. அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய திரளான ஜனங்களுக்கும் போய் கிரமமாய், நல்ல ஒரு அருமையான வார்த்தை, கிரமமாய் சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். He equipped the body of Christ. சும்மா ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இல்ல, ஆர்கனைஸ்டாக He equipped the body of Christ. அததான் பவுல் அங்க செய்றான். இவன் 15 அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது கூட அங்க அந்தியோகியாவில கூட பவுலும் பர்னபாவும் இணைந்து ஊழியம் செய்யும் போது கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். இவன் 41 வசனம் அப்போஸ்தலர் 15:41 வாசிக்கிறோம், சீவியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். சோ இது ஒரு லைஃப் ஸ்டைல், பவுலுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல். என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்? They equip the body of Christ. எங்க போனாலும் சீஷர்களை திடப்படுத்துவது, சீஷர்களை வலுப்படுத்துவது, வசனத்துல ஊன்ற கட்டுவது, இது அவர்கள் தெரிந்து கொண்ட ஒரு ஊழியத்தின் ஒரு முறை. இதுதான் பவுல் செய்து கொண்டு வருகிறான். அடுத்தது பவுலை குறித்து நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். அடுத்தது ஒரு கப்பல், ஒரு பார்ட்னர்ஸ், ஓகே, டீம், ஆக்கிலா அண்ட் பிரிஸ்கில்லா. வேதத்துல நீங்க பார்க்கும்போது இவர்களை குறித்து நாம் வாசிக்கும் போது இரண்டு பேராகவே வாசிக்கிறோம். ஒருவேளை அவர்கள் இணைந்து தேவ பணியை செய்திருக்கலாம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பவுல் தனியாக, அப்போலோ தனியாக, ஒவ்வொரு கதாபாத்திரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா தனித்தனியாக வாசிக்கிறோம். பட் இவர்களை குறித்து வாசிக்கும் போது மாத்திரம் ஆக்கிலா பிரிஸ்கில்லான்னு சொல்லி இரண்டு பேரும் சேர்ந்து நாம் வாசிக்கிறோம். இவர்களை குறித்து என்ன வாசிக்கிறோம்? 18:1-3 வரைக்கும். அதன் பின்பு பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமபுரியை விட்டு போகும்படி கிளவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாயும் அங்கு கண்டு அவர்களிடத்துக்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். சோ பவுல் ஒரு பட்டணத்துக்கு போகும்போது இந்த பட்டணத்துக்கு வரான். இங்கே இந்த அருமையான தம்பதியினரை சந்திக்கிறான். இந்த தம்பதியாரு கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். பவுலும் அதே தொழில் செய்தவனாயிருந்தபடினால் அவர்களோடு தங்கி இந்த வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இதுதான் ஆக்கிலா பிரிஸ்கில்லா குறித்து இந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆனால் முழு வேதத்துல, அதாவது குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ரோமர் 16:3 என்ன வாசிக்கிறோம் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லால் ஆக்கிலா. வெறும் கூடாத தொழில் செய்வதற்காக இணைந்து கொண்ட ஒரு டீம் கிடையாது பவுலும் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவும். ஆனால் பவுல் எழுதும்போது எப்படி எழுதுறாரு? கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலை ஆட்களாகிய பிரிஸ்கில்லா ஆக்கிலா. இங்கிலீஷ்ல work with me in Christ Jesus, partners, team partners. So they worked as a team. Okay. அடுத்தது அதே 4 வசனத்துல வாசிக்கும் போது ரோமர்ல, who risked their necks for my life. அவர்கள் என் பிராணுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த தம்பதியினர் ஊழியத்துக்காக பவுலுக்காக கழுத்தை கொடுக்க துணிந்தவர்கள் தான் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா. 1 Corinthians 16:19 அவர்களை குறித்து வாசிக்கிறோம். அங்க என்ன வாசிக்கிறோம்? ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஒன்னு, இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை குறித்து என்ன அறிந்து கொள்கிறோம்? ஊழியத்துல அதிக ஆர்வம் கொண்டவர்கள், பவுலுக்காக கழுத்தை கொடுக்க துணிந்தவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வீட்டில் ஆராதனை நடத்துவதற்கு அவனுடைய இல்லத்தை திறந்து கொடுத்தவர்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். சோ இப்படி பிரிஸ்கில்லா ஆக்கிலா, ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை குறித்து வேதத்துல எங்கெங்கெல்லாம் நீங்க வாசிக்கிறீங்களோ, சில இடத்துல, பெரும்பாலான இடத்துல பிரிஸ்கில்லாவுடைய பெயர் முன்னாடி வரும், அடுத்தது ஆக்கிலாவுடைய பெயர் ரெண்டாவது வரும். ஒருவேளை வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அவளுக்கு ஒரு நல்ல ஒரு சொசைட்டில மதிப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லது ஆக்கிலாவை காட்டிலும் பிரிஸ்கில்லா வந்து கொஞ்சம் இன்னும் விசுவாசத்துல உறுதியாய் ஊழியத்துல ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு சகோதரியாக இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தால் இரண்டு பேருமே தேவன் பணியை செய்தவர்கள், இரண்டு பேருமே பவுலுக்காக கழுத்தை கொடுத்தவர்கள், இரண்டு பேருமே தேவ சபை கூடி வருவதற்காக ஆலயத்தை தங்களுடைய வீட்டை ஆலயமாக திறந்து கொடுத்தவர்கள். இதுதான் ஆக்கிலா பிரிஸ்கில்லா. அடுத்தது மூன்றாவது ஒரு நபர் தான் இப்போ நம்ம முக்கியமாக தியானிக்க இருக்கிற அப்பல்லோ. பவுல் திருச்சபையை திடப்படுத்தி கொண்டு வந்தான். அடுத்தது ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவர்கள் சபை கூடி வருவதற்கு, இதன் மூலமாக திருச்சபையார் தங்களை திடப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு ஏதுகரமாக இருந்தது. அடுத்தது அப்பல்லோ. 24 வசனத்துல அவனை குறித்து வாசிக்கிறோம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். ஓகே, அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். இதுதான் அப்பல்லோ குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறது. First, he had been instructed in the way of the Lord. He spoke with burning enthusiasm. He taught accurately the things concerning Jesus. ஆனா ஏதோ சம்திங் அவன்கிட்ட ஒரு ஒரு குறைவு இருந்தது. கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டவனாயிருந்தாலும் திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தாலும் அவனிடத்தில் ஒரு குறைவு இருந்தது. அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு என்ன செய்யறாங்க, அவனை சேர்த்துக் கொள்றாங்க. அடுத்தது தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பவுலோடு சேர்ந்து ஆக்கிலா பிரிஸ்கில்லா அந்த கூடாரம் பண்ணுகிற தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நிச்சயமாக வேதத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியல, ஆனால் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறது என்ன காரியம், பவுல் He would have equipped Aquila and Priscilla. நிச்சயமாகவே கூடவே சேர்ந்து தொழில் செய்யும் போது வசனத்தை குறித்து அதிகமாக பவுல் இந்த தம்பதியினருக்கு சொல்லியிருக்கலாம். இப்போ இட்ஸ் தேர் டர்ன், Aquila Priscilla அவர்களுடைய டர்ன். அங்க அப்பல்லோ வரும்போது அவனிடத்தில் ஒரு சின்ன குறைவை கண்டுபிடித்து அவனை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். சேர்த்துக் கொண்டு அவனுக்கு தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாக அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இதன் மூலமாக என்ன நடந்தது இந்த அப்பல்லோவுக்கு, பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில், அகாயா என்று சொல்லும் போது கொரிந்து, சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவனுக்கு எழுதினார்கள். அங்கே அவன் வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்கள் உன்னை பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடினால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். திருச்சபையை வலுப்படுத்துகிற பணியில் பவுல், திருச்சபையை வலுப்படுத்துகிற பணியில் தம்பதியினர், திருச்சபையை வலுப்படுத்துகிற பணியில் அப்பல்லோ. இவர்களுடைய தரிசனம், இவருடைய கரிசனை திருச்சபையில் இருக்கக்கூடியவர்கள் வலுப்பெற வேண்டும். விசுவாசிகள் திடமாயிருக்க வேண்டும். இப்படிதான் அப்போஸ்தல நடபடிகள்ல நாம் தியானிக்கிறோம். ஒருவேளை அப்பல்லோ கிட்ட காணப்பட்டது என்ன குறை என்று தெரியவில்லை. ஒருவேளை நீங்க 19 அதிகாரம் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதை நீங்கள் வீட்டில் போகும்போது அதை படித்து பார்ப்பீர்கள் என்றால் அது பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை குறித்து அதுல பேசுவார்கள். அடுத்தது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெறக்கூடிய ஞானஸ்தானத்தை குறித்து பேசுவார்கள். சோ ஜான்ஸ் பேப்டிசம்னா என்ன, அடுத்தது பேப்டைஸ் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ்னா என்ன என்பது குறித்து அதுல கொஞ்சம் நீங்க அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நான் இதை படித்து பார்க்கும் போது ஒருவேளை எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ரெண்டு விதமான ஞானஸ்தானத்தை குறித்து இங்க வாசிக்கிறோமே, ஒருவேளை அப்பல்லோ வந்து யோவானின் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும், ஒருவேளை இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்திருக்க முடியாது. ஆகவே ஒருவேளை ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவனுக்கு அதை குறித்து சொல்லி இன்னும் தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாக சொல்லியிருக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். சோ அதை குறித்து யோசிக்கும் போது நான் எஸ்தர்ட்ட கேட்டேன், ஜான்ஸ் பேப்டிசம்னா என்ன, அடுத்தது பேப்டைஸ்ட் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் தான் என்னன்னு சொல்லி கேட்டேன். அப்போ சுருக்கமா அவர் சொன்னது என்னன்னா, ஜான்ஸ் பேப்டிசம் வந்து மனம் திரும்புதலுக்கான ஒரு ஞானஸ்தானம், ஆனா பேப்டைஸ் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும்போது சால்வேஷன். சோ கிட்டத்தட்ட அதை நான் மற்ற கமெண்ட்ரிஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது சரி என்று நான் அறிந்து கொண்டேன். என்ன சொல்றாங்கன்னா, ஜான்ஸ் பேப்டிசம் வாஸ் தி பேப்டிசம் ஆஃப் ரிபென்டன்ஸ், இட் ப்ரிபேர்டு ஃபார் தி கமிங் ஆஃப் தி மெஸ்ஸாயா, இயேசுவான இந்த உலகத்துக்கு வரப்போறார் என்பதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன். ஓகே, அந்த சூழ்நிலையில் மனம் திரும்பியவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு ஞானஸ்தானம் பேப்டைஸ்ட் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ், அது வந்து கிட்டத்தட்ட இதற்கு ஏற்ற விதத்தில் உண்டான ஞானஸ்தானம் தான். ஆனால் it symbolizes the regenerating work of the Holy Spirit through the death and resurrection of Christ and entering into the new age of salvation. யோவான் சானகன் சொல்லும்போது இயேசுவானவர் அப்பதான் உலகத்துக்கு அறிமுகமாகிறாரு, அதற்கு பிறகுதான் இயேசுவானவர் மரித்து உயிர்த்தல் எழும்புகிறாரு. இயேசுவானுடைய ஞானத்தில் இயேசுவானுடைய நாமத்தில் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் ஒருவர் ஆக்கிலா பிரிஸ்கில்லா வேத அறிவோடு அவர்களுக்கு அனுபவம் இருந்ததுனால அவர்கள் திடமாய் அப்பல்லோவுக்கு பிரசங்கித்து அவனை திடப்படுத்தினார்கள். அவன் திருச்சபையார் மத்தியில் சென்று மீண்டுமாக திருச்சபையாரை திடப்படுத்துகிறான். அப்பல்லோவை குறித்து ஒன்று கோரிந்தியர்ல சூப்பரா வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த குறிந்து சபையில என்ன பிரச்சனைனா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் பவுலை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிலர் யாரை சேர்ந்தவன் சொல்றாங்க, இந்த அப்பல்லோ. ஓகே, இந்த அப்பல்லோவுக்கு நிச்சயமாக ஆக்கிலா பிரிஸ்கில்லா வீடை கொடுத்து அவனை சரியான விதத்தில் அவனை வலுப்படுத்தி அவனை திருச்சபையாருக்கு அனுப்பி வைத்தார்கள். அவன் போய் குறிந்தில் ஊழியம் செய்கிறான். குறிந்து பட்டணத்துல சில பேருக்கு அவன் ஹீரோவாக மாறிடுறான். குறிந்து சபையை ஸ்தாபித்தது ஒரு பவுல், பட் ஆனா அப்பல்லோ போய் விசுவாசிகளை திடப்படுத்தினால ஒரு சில பேருக்கு அவன் ஹீரோவாக மாறிடுறான். சில பேருக்கு ஈவன் பேதுரு ஒரு ஹீரோவாக இருக்கிறான். அப்பதான் பவுல் எழுதுறாரு அதுல, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர்கள் தானே. ஊழியக்காரர் எதுக்கு இருக்கிறாங்க, அவனவனுக்கு அருள் அளித்தபடியே விசுவாசிக்கிற திருச்சபையார் விசுவாசிக்கிறதற்கு ஏதுகரமாயிருக்கக்கூடிய பாத்திரங்கள் தான் ஊழியக்காரர்கள். விசுவாசிகள் வலுவடைவதற்கு காரணமாக உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு தந்த கிருபை வரங்கள். ஒருவேளை இன்றைக்கு காங்கிரிகேஷன் மீட்டிங்ல கூட இதை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து அதை குறித்து தான், அதை மையமாக வைத்துதான் சைன் அப் ஷீட்ல நம்ம நம்முடைய பெயரை எழுத போறோம். எந்த வேல்யூஸ், என்ன கிஃப்ட்ஸ் எனக்கு தந்திருக்கிறார், என்ன தாளந்த் எனக்கு தந்திருக்கிறார், திருச்சபை வலுப்பெறுவதற்காக அதை அறிந்து செயல்படும் போது நிச்சயமாகவே திருச்சபையார் விசுவாசிகளாக மாறுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். தொடர்ந்து என்ன எழுதுறாருன்னா, நான் நட்டேன், பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். சோ இங்க அப்போலோவுடைய பணியை குறித்து வாசிக்கும் போது என்ன அறிந்து கொள்கிறோம், ஒருவேளை சர்ச் பிளான்ட் பண்றதெல்லாம் யாரு, பவுல். ஆனா விசுவாசிகளை திடப்படுத்துறது யாரு, அப்போலோ. He equipped the body of Christ. He equipped the body of Christ. Paul would have equipped Aquila and Priscilla, and they equipped Apollos, and the church is strengthened. திருச்சபையாக வலு பெற்று வருகிறார்கள். ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறனாலும் அல்ல, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஒருவேளை பலவிதமான ஊழியத்தில் நாம் இணைந்து செயல்பட்டாலும் கடைசியில விளை செய்கிற தேவன். ஆகவேதான் நம்ம எது செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். சோ நம்ம எப்படி செய்கிறோம் என்பது எப்போ தெரியுமா, நாள் ஆனததை விளங்க பண்ணும். எப்படி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற திறமை, தாளந்துகள், வாஞ்சை, விருப்பங்களை தேவனுக்காக நான் உபயோகப்படுத்தினேன் என்பதை நாள் ஆனது விளங்க செய்யும். இவன் இந்த அப்போலோவை குறித்து மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாருன்னா, எப்ரேய நிருபத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்ல ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. மற்ற சில பவுல் லெட்டர்ஸ்ல எல்லாம் நேரடியாக பவுலாகிய நான் எழுதினது, குறிந்து சபைக்கு எழுதினது அப்படின்னு சொல்லி நீங்க வாசிப்பீர்கள். ஆனா எப்ரேயில நீங்க பாத்தீங்கன்னா பவுல் எழுதினதாக இருக்காது. ஆனா பெரும்பாலான பைபிள் ஸ்காலர்ஸ் பவுல் எழுதினதாக தான் சொல்லி வராங்க. ஆனா மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஹீப்ரூஸ் இந்த அப்போலோ கூட எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார், எப்ரேயருக்கு எழுந்த நிருபத்தை. ஏன்னா நீங்க அந்த ஸ்டைல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். திருச்சபையாரை திடப்படுத்தினான், திருச்சபை திடப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தான். சோ இதுவரைக்கும் நாம் தியானித்தது என்னவென்றால், திருச்சபையை மையமாக வைத்து, திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை மையமாக வைத்து எப்படி பவுல், ஆக்கிலா, பிரிசில்லா, அப்பல்லோ ஊழியம் செய்தார்கள் என்பதை குறித்துதான் இவ்வளவு நேரம் நாம் தியானித்தோம். அதனுடைய சாராம்சம் என்ன என்னவென்றால், தே எக்விப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். வேற ஒண்ணுமில்லை, திருச்சபையை வலுப்படுத்துகிற காரியத்தில் தான் சிறப்பாக அவர்கள் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நமக்கு இது எப்படி உபயோகமாக இருக்க போகிறது, ஏன் வாய் வி ஹாவ் டு ரிட்டர்ன் டு த புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், திருச்சபை, திருச்சபையார் வலுப்படுத்தப்பட வேண்டும், திடப்படுத்தப்பட வேண்டும். திருச்சபையில் இருக்கக்கூடிய சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் வேத வசனத்தில் நாம் வேரூன்றி கட்டப்பட்டு சிறந்த மாளிகையாக நாம் வளர வேண்டும். அதுதான் தேவனுடைய பெரிய ஒரு திட்டம். இயேசுவானவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரை அறிந்து கொண்ட அந்த அறிவில் தொடர்ந்து வளர வேண்டும் என்றால், திருச்சபையில் இந்த முக்கியமான ஒரு வேல்யூக்கு நாம் முழு கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வேல்யூ ரொம்ப முக்கியம்தான், இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம்தான். We need to equip the body of Christ. ஒருவேளை எபேசியருக்கு நிருபத்திலிருந்து நாம் தேவனுடைய செய்தியை கேட்கும் போது, the calling of the church, the commission of the church, the commission of the church, அந்த செய்தியில நான் சொன்ன ஞாபகம் இருக்குது. Equipping the body of Christ எதற்காக அப்படின்னு சொல்லும்போது, மூன்று காரியங்களுக்காக. ஒன்று ministry, ஊழியம் செய்வதற்காக. அடுத்தது மெச்சூரிட்டி, கிறிஸ்துவில் நாம் இன்னும் முதிர்ச்சி பெற்றவர்களாக வளர்வதற்காக. அடுத்தது மியூச்சுவல் லவ். இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக we need to equip the body of Christ.
so that the body of Christ will be mature in Christ.
ஒருவேளை சண்டே ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பிபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, டீன்ஸ் இருக்க நம்ம திருச்சபையில் இருக்கக்கூடிய டீன்ஸ்க்கு எடுக்கக்கூடிய சிறப்பு வகுப்புகளாக இருந்தாலும் சரி, மென்ஸ் ஃபெலோஷிப்பாக இருந்தாலும் சரி, விமென்ஸ் ஃபெலோஷிப்பாக இருந்தாலும் சரி, மூன்று காரியம் we need to equip them. Why?
Everyone should become mature in Christ. Everyone should involve in the ministry. And everyone will have mutual love.
இதுதான் எக்விப்பிங்ல நாம் அறிந்து கொள்ளக்கூடிய, நம்முடைய திருச்சபைக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி.
We need to equip the body of Christ.
திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், இன்னைக்கு உதாரணமாக ஆஷ்லி சொன்னதை நாம கேட்டோம்ல, சண்டே ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கிற சாங்ஸ், மெமரி வர்சஸ், பைபிள் ஸ்டோரிஸ்,
what a great example.
When we say we value this, இது வந்து நம்ம பொய்யா சொல்லல, we really value this, and we could see that in our children's life, and we are going to continue doing this. அதுதான் நம்ம திரும்ப செய்ய போறோம். இன்னும் மெச்சூரிட்டி, இன்னும் ஊழியம், இன்னும் பரஸ்பர அன்பு திருச்சபையில் இருக்க வேண்டும் என்றால்,
we need to keep on equipping the body of Christ. We need people like Paul. We need people like Aquila and Priscilla. We need people like Apollos.
நம்முடைய திருச்சபையில பவுலை போன்றவர்கள் தேவை, ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போன்றவர்கள் தேவை, அப்பலோவை போன்றவர்கள் தேவை. இந்த அப்பலோவை குறித்து பார்க்கும்போது அந்த வேத வசனத்துல
பேஷன்
இல்ல, அவனுக்குள்ளாக பயங்கரமான ஒரு பேஷன் இருந்துச்சு. இந்த எக்விப்பிங் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், அல்லது மற்ற எந்த வேல்யூஸ்க்கு நம்ம சைன் அப் பண்ண போறோமோ,
we need to have that passion.
ஒருவேளை அப்பலோவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பலவீனம் இருந்துச்சு, ஓகே, கிறிஸ்துவின் மார்க்கத்தை அறிந்து கொண்டான், ஆனா திட்டமாக அறிந்து கொள்ளல. அதற்கு தான் ஆக்கிலா பிரிசில்லா வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ திட்டமாக அறிந்து கொண்டான், திருச்சபையை வலுப்படுத்துறான், வெரி குட், பிரைஸ் காட். ஆனா
he had passion.
அவன்கிட்ட பேஷன் மட்டும் இல்ல, அவன் வேத அறிவும் இருந்தது. ஆகவே கிரைட்டீரியா என்னன்னா, if we need to equip the body of Christ and if we really want to sign up for this value, we need to have passion. சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள், இவர்கள் வலுப்பெற வேண்டும் என்று இருக்கக்கூடிய பேஷன் இருக்கும்போது,
if we sign up,
I'm sure நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் முதிர்ச்சி பெற்றவர்களாக, ஊழியத்தில் இணைந்து செய்யக்கூடியவர்களாக, பரஸ்பர அன்பில் பெறுகிறவர்களாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்தது, இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு முக்கியமான காரியம்,
we need to prepare people.
Equipping அப்படின்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மூன்று காரியங்கள். ஒன்னு,
we need to prepare people and we need to perfect them and we need to give them permission.
Equipping அப்படின்னா வெறும் ஒரு சில காரியங்களை செய்து விடுவது கிடையாது.
We need to prepare them and then we need to perfect them in God's word and then we need to give them permission.
எப்படி? பவுல் மூலமாக இந்த பிரிசில்லா ஆக்கில்லா அந்த பெர்மிஷனை பெற்றுக்கொண்டு அவங்க விடுதலையோடு செய்தார்களோ, எப்படி அவர்கள் மூலமாக அப்பல்லோ அந்த பெர்மிஷனை பெற்றுக்கொண்டு விடுதலையோடு பட்டணங்கள் தோறும் சென்று விசுவாசிகளை திடப்படுத்தினானோ, அந்த விதமாக செய்வதுதான் எக்விப்பிங், திடப்படுத்துகிறது. ஜஸ்ட் ஃபீடிங் கிடையாது,
we have to prepare, we have to perfect, and we need to give them permission.
Sunday school analysis seri, men's fellowship, women's fellowship analysis seri,
this should be there.
We need to prepare children, we need to prepare men and women, and we need to perfect them, and we need to give them permission. கடவுள் திருச்சபைக்கு பலவிதமான கிஃப்ட்ஸ பிரித்து கொடுத்திருக்கிறார். ஒரு திருச்சபை ஒரு சரீரம் சொல்லும் போது, ஒரு சரீரத்துக்கு எப்படி பல அவயங்கள் உண்டோ அதே விதமாக நம்முடைய திருச்சபைக்கு பழைய பல விதமான கிஃப்ட்ஸ தாளந்துகளை தந்திருக்கிறார். ஏன் அப்படி தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும் இல்ல. ஒரே விதமான தாழ்ந்து கொடுத்திருந்தா நோ. The purpose of this varied distribution is not to differentiate the individuals. Okay? இப்ப நம்ம ஒருவேளை இன்னைக்கு congregation meeting-க்கு பிறகு 7 values போடும்போது இந்த 7 values-க்குள்ள மக்களை போட்டு we are not going to differentiate the individuals or the ministries, but for all of us to contribute to the overall unity and growth of the body. எனக்கு தந்திருக்கக்கூடிய தாளந்துகள் திறமைகள், எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை விருப்பத்தை இந்த வேல்யூ மூலமாக நான் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய டைமையும் கொடுத்து, என்னுடைய தாழ்ந்துகளையும் கொடுத்து முழு திருச்சபையார் விசுவாசத்துல திடப்படுத்துவதற்கு வலுப்படுத்துவதற்கு நான் என்னை ஒப்புவிக்கிறேன். அதுதான் இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். Equipping the body of Christ. ஒருவேளை சர்ச் பிக்னிக் வருது, சர்ச் பிக்னிக்ல பிக்னிக்காக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ இன்வைட் பண்ணணும்னு யோசிக்கிறோம். வெரி குட், அதுவும் பார்ட் ஆஃப் அ சர்ச் மினிஸ்ட்ரி. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், எக்விப்பிங் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். திருச்சபையில ஆராதனைக்கு வரும்போதும் சரி, வேத ஸ்டடி பைபிள் ஸ்டடி, அதே போல மற்ற ஃபெலோஷிப்ஸ், இது எல்லாம் வேத வசனத்தில் நம்மை உறுதியாய் கட்டக்கூடியதாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வாஞ்சை விருப்பம். அதுதான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் காலத்துல நாம் காணக்கூடிய ஒரு காரியம். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய திருச்சபைக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். கண்ணை மூடி ஜெபிப்போம். பவுல், அகிலா, பிரிஸ்கில்லா, அப்பல்லோ, இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் விசுவாசிகளை திடப்படுத்துகிற பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். திருச்சபையை ஸ்தாபித்து அதை கண்டுகொள்ளாதவர்களாயிராதபடிக்கு திருச்சபையை ஸ்தாபித்து அந்த திருச்சபையில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் விசுவாசத்தில் வேத வசனத்தில் முதிர்ச்சி பெற்றவர்களாக, தேவ ஊழியத்தில் இணைந்து கொண்டவர்களாக, பரஸ்பர அன்பில் வளர்ச்சி அடைகிறவர்களாக இருக்க தங்களை முழுதுமாக ஒப்புக் கொடுத்தார்கள். திருச்சபையாக நாம் இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு என்று நம்மளை ஒப்புக் கொடுப்போம். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம், நம்முடைய இல்லத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். அவர்கள் செய்தது போல நம்முடைய உயிரையை ஆண்டவருக்காக கொடுக்க நாம் தயங்கக்கூடாம், தயங்காமல் விசுவாசத்தோடு இருப்போம்.